ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஸ்ரீ சிவ மகாபுராணம் மூன்றாவதான சதுருத்ர சம்ஹிதை, அதில் அத்தியாயம் 39. நந்தியம் பெருமான் கூறுகிறார், சனத்குமாரரே, வியாசமுனிவர் கூறியபடியே அர்ஜுனன் முறைப்படி நீராடி திருவைந்தெழுத்திற்கான நியாசங்களை செய்து உறுதியான பக்தியோடு சிவச்சிந்தனையில் அமர்ந்தான். ஒரு காலை ஊன்றி மற்றொரு காலை மடக்கி இரு கைகளையும் உயரத் தூக்கிய வண்ணம் சூரியனை நோக்கியவாறு ஒரே மனதுடன் சிவ பஞ்சாட்சரத்தை ஜபித்தவாறு கடுந்தவம் இயற்றலானான். தபத்தீப்பிழம்பு பெருகிய நிலையைக் கண்டு தேவகணங்கள் வியந்தனர். உடனே சிவபரம்பரோடம் சென்று விண்ணப்பிக்கலாயினர். தேவர்கள் முறையிடுதல், இறைவா, உங்களை குறித்து ஒரு மானிடன் கடுந்து ஒப்புகிறானே, அவன் விரும்பும் வரத்தை தாங்கள் தரக்கூடாதா என்ன? இவ்வாறு கூறிய தேவர்கள் சிவபிரானது திருவடிகளையே நோக்கிய வண்ணம் வணங்கி நின்றனர். அவர்கள் கூறியதை கேட்ட வள்ளல் பெருமானான சிவபெருமான் சற்றே முன்வருவல் பொத்து பேசலானார். தேவர்களே, நீங்கள் விரும்பியவாறே நிச்சயம் செய்வோம். கவலையை விடுத்து உங்கள் திருமாளிகை செல்லுங்கள், ஐயம் கொள்ள வேண்டாம். நந்தி கூறுகிறார், முனிவரே, இதை கேட்டு தேவர்கள் ஐயம் நீங்கி தங்கள் இருப்பிடம் சென்றனர். இதற்கிடையில் மூகன் என்கிற ஒரு அசுரன் காட்டுப்பந்தையின் உருவம் எடுத்து அர்ஜுனன் தவம் செய்யும் இடத்திற்கு வந்தார். தீவனான துரியோதனன் அர்ஜுனனை கொல்ல மாயாவியான இந்த முகாசுரனை அனுப்பியிருக்கிறார். அவன் வரும் வழியில் உள்ள மலை முகடுகளையும் மரங்களையும் தனது நீண்ட கோரைப்பற்களால் தாக்கி முறித்த வண்ணமும் பெரும் இடியோசையைப் போல உருமிக் கொண்டும் வந்தான். இதைக் கண்ட அர்ஜுனன் சிவபிரானை நினைத்தவாறே சற்றே சிந்திக்கலானான். இது யார், எங்கிருந்து வருகிறது? பார்த்தால் மிகவும் தீய செயல்களை செய்வது போல தெரிகிறது. ஒருவேளை எனக்கு தீங்கிழைக்க வருகிறதோ, எவனது வருகையைக் கண்டு நம் மனம் மகிழ்கிறதோ, அவன் நிச்சயம் நமது நலனை நாடுபவனாகத்தான் இருப்பான். ஆனால் இவனைக் கண்டதும் நம் மனம் கலக்கமடைகிறதோ, அவன் பகைவனாகத்தான் இருப்பான். ஒருவனது ஒழுக்கத்தையும் ஆச்சாரத்தையும் அதாவது நடத்தையையும் கண்டு அவனது நற்குல பிறப்பை அறியலாம். அவனது உடலைக் கண்டு அவனது உணவு பற்றி தெரியலாம். அவன் பேசுவதிலிருந்து அவனது அறிவை அதாவது கல்வித்திறனை அறியலாம். அவனது கண்களைக் கொண்டு அன்பை அறியலாம். ஒருவனது உடல் நடையுடை செயல் பேச்சு கண்கள் முகத்தின் மாற்றங்கள் ஆகியன கொண்டு மனதில் உள்ள உட்கருத்தை அறியலாம். ஒருவனது பார்வை நான்கு விதமானது: பிரகாசமானது, கள்ளமற்றது, குறுக்கு பார்வை, சிவந்த நிறம் என்பன. அறிவாளிகள் இந்த நான்கின் உட்கருத்தை தனித்தனியாகவே கூறுகிறார்கள். நண்பனை கண்டால் கண்கள் பிரகாசமாக இருக்கும், மகனைக்காணில் கள்ளமற்று இயற்கையாக இருக்கும், காதலியை காண பார்வை கடைக்கண் கொண்ட குறுக்கு பார்வையாகும், அதே பகைவர்களைக் கண்டால் கண்கள் சிவக்கும். இப்பொழுது இதைக் கண்டு என் மனம் கலங்குகிறது, கண்கள் சிவக்கின்றன. ஆகவே இது நிச்சயம் நம் பகையே, கொல்லப்பட வேண்டியதே. எனது குருநாதரும், மாணவா, உனக்கு தீங்கிழைக்க முற்படுபவர் எவராயினும் சரி, நீ சிறிதும் தயங்காதவனை கொன்று தீர்த்துவிடு. நீ ஆயுதம் தாங்கி நிற்பதும் அதற்குத்தானே என்றுதான் கட்டளையிட்டுள்ளார். இவ்வாறு சிந்தித்த அர்ஜுனன் உடனே தன் வில்லில் பாணத்தை தொடுத்து தயாரானான். இதற்கிடையில் அடியாருக்கு எளியவரான சிவபிரான் அர்ஜுனனை காக்கவும் அவனது பக்தியை சோதிக்கவும் அவ்வசுரனை வதைக்கவும் விரைவாக அங்கு வந்து அருளினார். வந்தவரோ வேடனாக திருவேடம் அணிந்து தன் சிவகணங்களையும் வேடுவராக்கி பெருஞ்சேனையுடன் அங்கு தோன்றினார். அறையிலே கச்சை, வஸ்திரங்களில் எருதுக்குடி, உடல் முழுவதும் திருநீற்று பட்டைகள், முதுகில் பாணங்கள் நிறைந்த அம்புரா தூணி, கைகளிலே வில்லும் அம்பும், அவரது கணங்களும் அதே மாதிரியான திருவேடம். இவ்வாறு இறைவன் வேடுவத் தலைவனாக பேர் இறைச்சலுடன் அங்கு வந்து சேர்ந்தார். இதற்குள் பன்றியாகம் முகாசுரனது உருமல் சத்தம் 10 திசைகளிலும் எதிரொலித்தது. இதனால் மலை முதலிய ஜடப்பொருட்களும் கூட கலங்கி நடுங்கின. அந்த வேடர்களது பேரிறைச்சலை கேட்டு கலக்கமுற்றான் அர்ஜுனன். சிந்திக்கலானான், இந்த வேடன் ஒருவேளை நமக்கு நன்மை செய்ய விரும்பி வந்த சிவபிரானாக இருப்பாரோ? நான் முன்பே இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணனும் வியாச பகவானும் கூட இப்படித்தான் கூறியிருக்கிறார்கள். சிவபெருமானே நன்மையும் செல்வமும் இன்பமும் தருபவர் என்று தேவர்களும் கூறுகிறார்கள். முக்தி வெளியப்பவர் என்று திருப்பெயர் கொண்டவர். ஏனெனில் முக்தி தருபவர் அவர்தானே. அவரது திருப்பெயரை காதலாகி கசிந்து ஓதுவார், நன்மையே பெறுவார். மனதார அவரை போற்றி வழிபடுபவர்கள் கனவிலும் துன்பம் பெறமாட்டார்கள். ஒருவேளை ஏதாவது துன்பம் நேர்ந்தால் அது அவர்களது முன்வினைப்பயனே. சிவபெருமானே நன்மையும் செல்வமும் இன்பமும் தருபவர் என்று தேவர்களும் கூறுகிறார்கள். முக்தி அளிப்பவர் என்ற திருப்பெயர் கொண்டவர். ஏனெனில் முக்தி தருபவர் அவர்தானே. அவரது திருப்பெயரை காதலாகி கசிந்து ஓதுவார், நன்மையே பெறுவார். மனதார அவரை போற்றி வழிபடுபவர்கள் கனவிலும் துன்பம் பெறமாட்டார்கள். ஒருவேளை ஏதாவது துன்பம் நேர்ந்தால் அது அவர்களது முன்னினைப்பயனே. மலை போன்ற துன்பங்களும் பனி போல் நீங்கிவிடும். அதுவும் முன்வினையின் குற்றமே ஆகும். ஒருவேளை இறைவன் தன் விருப்பம் போல் சிறிதும் பெரிதுமான துன்பங்களை அழித்தாலும் அதை அந்நொடியிலேயே நீக்கி இன்பம் அருள்வார். அமுதத்தை நஞ்சாகவும் நஞ்சை அமுதாகவும் ஆக்கவல்லவர் அவர். ஒருவேளை இறைவன் தன் விருப்பம் போல் சிறிதும் பெரிதுமான துன்பங்களை அழித்தாலும் அதை அந்நொடியிலேயே நீக்கி இன்பம் அருள்வார். அமுதத்தை நஞ்சாகவும் நஞ்சை அமுதமாகவும் ஆக்கவல்லவர். அவர் செய்வதெல்லாம் அவரது விருப்பப்படியே. சரி, யார்தான் அதை தடுக்க இயலும்? ஈசனது பழ அடியார்களும், அதாவது பழைய பக்தர்களும் இப்படித்தானே நினைத்து உறுதி கொண்டிருக்கிறார்கள். புதிய பக்தர்களாகிய நாமும் இதே எண்ணத்தில் நம் மனதை நிலை கொள்ளச் செய்ய வேண்டும். செல்வம் நிலைக்கினும் இழக்கினும் சரி, மரணமே கண்களுக்கு எதிரில் நின்றாலும் சரி, உலகினர் இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் பாதகமில்லை. சிவபக்தியினால் துன்பங்கள் அழிவது சர்வ நிச்சயமே. சிவபக்தியினால் துன்பங்கள் அழிவது சர்வ நிச்சயமே. பாவிகளே ஆனாலும் புண்ணிய புருஷர்கள் ஆயினாலும் சிவபரம்பொருள் தன் அடியார்க்கு என்றென்றும் நன்மையே தருவார். பாவிகளே ஆனாலும் புண்ணிய புருஷர்கள் ஆயினும் சிவபரம்பொருள் தன்னடியாருக்கு என்றென்றும் நன்மையே தருபவர். அடியார்களை சோதிக்க திருவுள்ளம் கொண்டு ஒருவேளை துன்பங்களுக்கு அவர்களை ஆட்படுத்தினாலும் முடிவில் தன் கருணையால் அவர்களுக்கு இன்பத்தையே அருள்வார். அதனால் அவர்கள் தீப்பிழம்பில் புடம் போட்ட தூய தங்க மரத்தை கொள்வார்கள். அடியார்களை சோதிக்க திருவுள்ளம் கொண்டு ஒருவேளை துன்பங்களுக்கு அவர்களை ஆட்படுத்தினாலும் முடிவில் தன் கருணையால் அவர்களுக்கு இன்பத்தையே அருள்வார். அதனால் அவர்கள் தீப்பிழம்பில் புடம் போட்ட தூய தங்க மரத்தை கொள்வார்கள். இம்மாதிரியான செய்திகளை நான் முன்பே முனிவர்கள் கூற கேட்டிருக்கிறேன். ஆகவே நான் சிவபரம்பருளை ஆராதித்து உயர்ந்த நலன்களை பெறுவேனாக. இவ்வாறு அர்ஜுனன் நினைத்திருக்கையில் வானத்திற்கு இலக்கான காட்டு பன்றி இங்கு வந்துற்றது. இதற்குள் சிவபிரானாகிய வேடுவரும் பன்றிக்கு பின்னால் வந்துவிட்டார். இப்பொழுது அவ்விருவருக்கு நடுவில் அப்பன்றி சிக்கிக் கொண்டது. இப்பன்றியை பற்றித்தான் முன்பே கூறியாயிற்றே. சிவபிரான் அர்ஜுனனை காத்தருள் அப்பன்றியை தன் வானத்தால் அடித்தார். அதே சமயம் அர்ஜுனனும் பாணத்தை செலுத்தினான். சிவனார் அடித்த பாணம் பந்தையின் பின்புறம் நுழைந்து வாயின் முன்புறம் வழியாக வெளியேறி பூமியில் நுழைந்து மறைந்தது. அர்ஜுனன் அடித்தாம்பு வாய் வழியே நுழைந்து பக்கவாட்டில் பட்டு கீழே விழுந்தது. அதனால் பன்றி உறக்கொண்ட மூகாசுரன் இறந்து விழுந்தான். இதைக் கண்ட தேவர்கள் மகிழ்ந்து மலர் மாலை மீது இறைவனை போற்றி துதித்தனர். இச்சமயம்தான் இறைவனான வேடனும் அர்ஜுனனும் அந்த மூகாசுரனது உடலை நோக்கினர். அர்ஜுனன் காப்பாற்றப்பட்டதைக் கண்டு இறைவன் அகமகிழ்ந்தார். அர்ஜுனன் மகிழ்ச்சியில் திளைத்து மனதில் சிந்திக்கலானான். ஆஹா, இவ்வசுரன் பெரியதொரு பந்தி உருக்கொண்டு என்னை விதைக்க வந்தானே. ஆனால் சிவபரம்பொருள் என்றோ என்னை காப்பாற்றியது. அந்த பரம்பொருள்தான் உண்மையில் இன்று இவனை கொல்ல என் மனதை தூண்டியவர் போதும். இவ்வாறு சிந்தித்த அர்ஜுனன் சிவசிவா என்ற பெருமானது திரு ஐந்தெழுத்தை ஓதிய வண்ணம் அவரது திருவடிகளிலே வன்முறை வீழ்ந்து வணங்கி துதித்தான். அத்தியாயம் 40-41. நந்தியம் பெருமான் கூறுகிறார், சனக்குமாரரே, அடியார்களிடம் இறைவன் கொண்டுள்ள அன்பு அருள் ஆகியவற்றின் உறுதியை வெளிப்படுத்தும் சிவபிரானது திருவிளையாடல்களை கூறுவேனாக. அரியரே, அமைதியுடன் கேளுங்கள். இவ்வாறு சிவனார் அப்பன்றியின் மேல் அம்பு செலுத்தி கொன்றதும் அப்பம்பை எடுத்து வர தன் பணியாள் ஒருவனை அனுப்பினார். இதே சமயத்தில் அர்ஜுனனும் தன் பாணத்தை எடுக்க அங்கு வந்தான். அப்பொழுது அர்ஜுனன் அப்பணியாளை மிரட்டி தன் பாணத்தை எடுத்துக் கொண்டான். இதைக் கண்ட அப்பணியாள், முனிவரே, தாங்கள் ஏன் இவ்வம்பை எடுக்கிறீர்கள்? இது எங்களது அம்பு, இதை எடுக்காதீர்கள் என்றார். வேடுவ அரசனது பணியாள் கூறியதை கேட்ட பார்த்தன் சிவபிரானை மனதில் நினைத்தவாறு கூறலானான். அர்ஜுனன் கேட்கிறான், காட்டுவாசியே, நீ ஒரு முட்டாள், உண்மை உரியாது என்ன பிதற்றுகிறார்? இப்பாணத்தை நான் தானே இப்பொழுது எய்தேன். அப்படி இருக்க இது எப்படி உன்னுடையதாகும்? இதன் பின்புறம் எனது பெயரல்லவா எழுதப்பட்டுள்ளது? பாதகமில்லை, உனது இயல்பை மாற்றவா முடியும்? நந்தி கூறுகிறார், முனிவரே, அர்ஜுனனது கூற்றை கேட்ட வேடுவ வேடவன் இந்த சிவகணத்திற்கு சிரிப்புத்தான் வந்தது. முனிவர் வேடத்தில் நிற்கும் அர்ஜுனனுக்கு பதில் கூறலானான், ஐயா தவசியே, நீ என்னமோ தவம் செய்வதாக தெரியவில்லை. உன் வேடம்தான் தவசியின் வேடமாக உள்ளது. ஏனெனில் உண்மையான தவசி சூதுவாது செய்யார். உண்மையாக தவம் செய்வதவன் எவ்வாறு போய் கூறுவான், கபடு செய்வான்? அடே, நான் ஏதோ தனியாக வந்திருப்பவனாக எண்ணாதே. நான் ஒரு பெரிய சேனைக்கே தலைவன் என்பதை தெரிந்து கொள். எனது தலைவர் வெள்ளம் போன்ற காட்டு வேடர்களோடு அங்குதான் இருக்கிறார். அவருக்கு போரிடவும் தெரியும், அருளவும் தெரியும். இப்பொழுது நீ எடுத்த பாணம் அவருடையதுதான். இந்த பாணம் எப்படியும் உன்னிடம் இருந்திருக்க முடியாது. தவசியே, நீ ஏன் உன் தவத்தின் பயனை கெடுத்துக் கொள்கிறாய்? திருவிடுவது, கபடாக பிறருக்கு துன்பம் தருவது, பிறரை கண்டு வியப்படைவது, சத்தியத்தை மீறுவது என்ற இந்த நான்கினாலும் தவத்தின் பயன் குறைகிறது என்பது சர்வ நிச்சயம் என்று நான் முன்பே சான்றோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். விஸ்மயா சத்யபஞ்சனாத் தபசா க்ஷியதே சத்தியமேத தேவமயாஸ்ருதம், திருடுவது, கபடாக பிறருக்கு துன்பம் தருவது, பிறரை கண்டு வியப்படைவது, சத்தியத்தை மீறுவது என்ற இந்த நான்கினாலும் தவத்தின் பலன் குறைகிறது. தபசா க்ஷியதே, தவத்தின் பயன் குறைகிறது என்பது சர்வ நிச்சயம் என்று நான் முன்பே சான்றோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். மயாஸ்ருதம், இப்படி இருக்கையில் உனக்கு தவத்தின் பயன் எவ்வாறு கிடைக்கும்? இந்த அன்பை நீ எடுத்துச் சென்றால் நீ தவத்திலிருந்து நழுவினவன் ஆவாய், செய் நன்றி மறந்தவனாவாய். ஏனெனில் இந்த பானம் உண்மையில் எனது தலைவரது பானமே. உன்னை காப்பாற்றவே இப்பானத்தை அடித்துள்ளார். இதனால் அவர் உன் பகைவனை வதைத்துள்ளார், பானத்தையும் பாதுகாத்துள்ளார். நீயோ செய் நன்றி கொன்றவன், தவத்தின் வலிமையை இகழ்ந்தவன். நீ உண்மை பேசாதிருக்கிறாயே, அப்படி இருக்க தவத்தின் பயனை பெற விரும்புகிறாயே, அதெப்படி? அப்படி உனக்கு பானம் வேண்டுமாயிருந்தால் என் தலைவரிடம் வந்து கேள். அவர் உனக்கு இது போன்ற பல பல பானங்களை தரவல்லவர். என் தலைவர் இதோ இங்குதான் இருக்கிறார், நீ ஏன் அவரிடம் வேண்டக்கூடாது? நின் உதவியை விடுத்து அபகாரம் செய்ய விரும்புகிறாயே? இதோ இப்பொழுதும் நீ செய்து கொண்டுதான் இருக்கிறாய், இது உனக்கு சரியில்லை, பேராசையை விட்டுடி. இதை கேட்ட அர்ஜுனன் மேலும் சிரங்கொண்டு பலபல பேசினான். இருவருக்கும் இடையிலே பெரியதொரு சொற்போர் நிகழ்ந்தது. முடிவில் அர்ஜுனன், காட்டில் உலா வரும் வேடனே, நீ நான் சொல்வதை கேள். உன் தலைவன் இங்கு வரட்டும், அப்பொழுது அவர் இதன் பயனை பெறட்டும். உன்னோடு போர் புரிதல் எனக்கு அழகல்ல, ஏனெனில் நானோ அரசன், நீயோ வேடன். போர் என்பது ஒத்த வலிமை உள்ளவர்களோடு தான் செய்யப்பட வேண்டும். சிங்கம் குள்ள நரியுடன் போரிடலாமா? அது ஏளனத்திற்கு அல்லவா இடமாகும்? வேடனே, இதுவரை என் வார்த்தைகளைத்தானே கேட்டாய், இனி எனது பெரும் வலிமையையும் பார்க்கப் போகிறாய். சரி போ, உனது தலைவர் உள்ள இடத்திற்கு திரும்பி போ, பிறகு உன் விருப்பம் என்று கூறினார். நந்தி கூறுகிறார், முனிவரே, அர்ஜுனன் கூறியதை கேட்ட அந்த வேடன் வேடுவத் தலைவர் வேடத்தில் வந்துள்ள சிவபிரானிடம் சென்று அர்ஜுனன் கூறிய அனைத்தையும் விளக்கமாக கூறினார். இதை கேட்ட வேடுவத் தலைவரான சிவபிரானுக்கு பெருமகிழ்ச்சி ஏற்பட்டது. உடனே அவர் தனது வேடுவப்படைகளுடன் அர்ஜுனன் உள்ள இடத்திற்கு வந்தார். வேடுவப்படைகளை கண்ட அர்ஜுனனும் தன் வில்லையும் அம்பையும் அம்புகளையும் தாங்கி தயாராக நின்றார். அப்பொழுதும் வேடர் தலைவன் மறுபடியும் தன் தூதுவனை அழைத்து பரத வம்சத்தின் மணியான அர்ஜுனனிடம் அனுப்பி பின்வருமாறு கூறச் செய்தார். வேடுவர் கூறுகிறார், தவசியே, கொஞ்சம் இந்த பரந்த சேனையின் பக்கம் உன் கண்களை சுழல் விடு. ஹெய், இப்பொழுது நீ உன் பானங்களை எரிந்துவிட்டு ஓட்டம் பிடி. ஏன் இந்த அற்ப ஆசைக்காக வீணில் உன் உயிரை பணயம் வைக்கிறாய்? உனது சகோதரர்கள் உனது பிரிவால் பெரும் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளனர். உனது மனைவியோ அவர்களிலும் அதிகமாக சோகப்படுகிறார். இப்பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? நீ செய்வதை பார்த்தால் இவ்வுலகமே உன் கையிலிருந்து நழுவிடுமோ என தோன்றுகிறது. நந்தி கூறுகிறார், முனிவரே, அர்ஜுனனை இவ்வகையிலும் காத்தருள வேண்டும் என்னும் கருத்துடன் வேடர் தலைவன் வேடமேற்ற சிவபிரான் அவரது பக்தியின் உறுதியை சோதிக்க எண்ணி இவ்வாறு கூறவே அதை அவரது தூதுவன் அர்ஜுனனிடம் சென்று அப்படியே விளக்கமாக கூறினார். இதை கேட்ட அர்ஜுனன் அத்தூதுவனிடமே, தூதுவனே, நீ உடனே உன் தலைவரிடம் சென்று அவரிடம் நான் சொன்னபடி செய்தால் அனைத்தும் எதிர்மறை விளைவுகளையே தரும். இப்பொழுது நான் எனது வானத்தை உனக்கு தந்தேனே ஆகில், அப்பொழுது அது நிச்சயம் என் குலத்திற்கே நான் இழுக்கச் செய்தவனாவேன். என் சகோதரர்கள் துன்பமே அடைந்தாலும் சரி, என் வித்தைகள் அனைத்தும் பயனற்றவைகள் ஆனாலும் சரி, அதனால் நீ வந்தால் சரி. சிங்கம் குள்ளநெறியிடம் பயந்தது என்று இதுவரை நான் கேட்டதே இல்லை. அரசன் ஒரு காட்டுவாசியிடம் பயந்தான் என்று என்றென்றும் கேட்டதில்லை என்று தன் முடிவை கூறிவிட்டான். முனிவரே, அர்ஜுனன் இவ்வாறு கூறவே அத்தூதுவன் தன் தலைவரிடம் சென்று அதை அப்படியே ஒன்றுவிடாமல் விளக்கமாக கூறினான். இதை கேட்டு வேடுவத் தலைவரான இறைவன் அர்ஜுனனின் எதிரே வந்து நின்றார். அவரை கண்ணுற்ற அர்ஜுனன் சிவபிரானை மனதில் எண்ணினான். உடனே அவரோடு பெரும் போர் நிகழ்த்தலானான். சிவகணங்கள் செய்த பானங்களால் புண்பட்ட காண்டீபன் சிவபிரானது திருவடி தாமரைகளை மனதில் தியானித்தான். அவரை தியானித்த மாத்திரத்தில் அர்ஜுனனது திரல் பன்மடங்கு பெருகியது. அப்பொழுது பார்த்தன் சிவபிரானது இரு கால்களையும் தன்னிரு கைகளால் பற்றி கொண்டு அவரை கரகரவென்று விண்வெளியில் சுழற்றினான். இதைக் கண்டு அரியாருக்கு எரியலான சிவபிரான் சற்றே நகைக்கலானார். முனிவரே, ஏழை வங்காளர் அல்லவா இறைவன்? ஆகவே அர்ஜுனனை தன் அடியவனாக்க திருவுள்ளம் கொண்டே இந்த ஒரு திருவிளையாடலை செய்யலானார். இல்லையெனில் அர்ஜுனனால் இறைவனது திருவடிகளை பற்றி சுழற்றத்தான் இயலுமா? தான் அடியாருக்கு எளியவன் என்பதை காட்டித்தர எண்ணியே செய்த இத்திருவிளையாடலில் இறைவன் உடனே தன் உண்மை உருவை ஏற்றுத் தோன்றினார். முனிவரே, வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் இறைவன் எவ்வாறு வர்ணிக்கப்பட்டுள்ளாரோ, வியாசமுனிவர் எவ்வாறு சிவபிரானை தியானிக்க வேண்டுமென அர்ஜுனனுக்கு உபதேசித்தாரோ, அற்புதமான அதே திருமேனியில் இறைவன் காட்சி தந்தார். தியானத்தின் மூலமே பெறக்கூடிய பிறக்கரிய திருமேனியின் தரிசனம் பெற்ற அர்ஜுனன் பெரு வியப்பெய்தினான், பெருகினான், தனது தவறை நினைத்து பச்சாதாபம் அடைந்தான். அந்த என்ன காரியம் செய்தேன்? மூவுலகம் கேட்கும் நன்மையே செய்யும் ஸ்ரீ பரமசிவன் என்றோ இவர்? இவரை குறித்துத்தானே நான் தவம் செய்தேன். பெரிய தவறன்றோ நிகழ்ந்தது? என்னே விந்தை! சிவபெருமானது மாயையே மாயை. மாயையில் வல்லார்களையும் அன்றோ இம்மாயை மயக்கத்தில் தள்ளிவிடுகிறது. அப்படி இருக்க நான் இம்மாத்திரம். லோகநாதரான இறைவன் தனது திருவுருவை மறைத்து என்னதான் திருவிளையாடல் புரிகிறாரோ? நான் அவரால் மாயையில் ஏமாற்றப்பட்டேன். இவ்வாறு தன் பகுத்தறிவால் ஆராய்ந்து அறிந்த பார்த்தன் இரு கைகளையும் தலைமையில் தூக்கி கூப்பிய வண்ணம் தலைவணங்கி வருத்தத்தோடு வேண்டலானான். அர்ஜுனன் வேண்டுகிறான், தேவதேவரே, மகாதேவா, தாங்களோ கருணையே விடுவிடுத்தவர், அடியார்க்கு நலமே விழைபவர். சர்வேசா, நான் செய்த தவற்றை தாங்கள்தான் மன்னிக்க வேண்டும். தங்கள் திருவுருவை மறைத்து வந்தது என்ன திருவிளையாட்டோ? என்னை ஏமாற்றி விட்டீர்களே. இறைவனாகிய தங்களோடு போர் புரிந்த என்னை எரிக்க வேண்டும். நந்தி கூறுகிறார், முனிவரே, இம்மாதிரி அர்ஜுனன் மிகவும் பச்சாதாபமுற்றான். சிவபெருமானது திருவடிகளில் விழுந்து வணங்கினான். இதைக் கண்ட இறைவன் மனம் மகிழ்ச்சியுற்று அர்ஜுனனை தேற்றி மேலும் கூற ஆரம்பித்தார். சிவபெருமான் கூறுகிறார், பார்த்தனே, நீ எனது பரம பக்தன், ஆகவே வருந்தாதே. இன்று உனது பக்தியை பரிசோதிக்க எண்ணியே இந்த திருவிளையாடலை செய்தோம். எனவே நீ உன் மன வருத்தத்தை விடு. முனிவரே, இவ்வாறு கூறிய இறைவன் தனது இரண்டு திருக்கரங்களாலும் அர்ஜுனனை தூக்கி எடுத்து தன் சிவகணங்கள் பார்த்திருக்க அவனது கவலையை ஒழித்தார். பின் அடியாருக்கு இடியனான சிவபெருமான் வீரர்களுள் பெரு வீரனான பாண்டுபுத்திரன் அர்ஜுனனை மகிழ்வித்த வண்ணம் மேலும் கூறலானான். சிவபெருமான் கூறுகிறார், பாண்டவர்களில் சிறந்த அர்ஜுனா, உன் பக்தி கண்டு மகிழ்ந்தோம். எனவே ஏதாவது ஒரு வரம் கேள். இன்று நீ என்னை அடித்த அடிகளை நான் பெரும் பூஜனையாக ஏற்றேன். இத்திருவிளையாடலை நான் விரும்பியது போலன்றோ செய்தேன். இதில் உன் தவறு ஏதும் இல்லை. உன் விருப்பம் எதுவோ அதை கேள். உனக்கு தரக்கூடாத வரமும் உண்டோ? இதுவரை நடந்தது உன் பகைவர்களிடையே உனது பெரும் புகழை பரப்பும், உன் அரசு நிலைபெற மிகவும் உதவும். இதற்காக நீ வருந்த வேண்டாம். உன் கலக்கத்தை விட்டுளி. இறைவன் இவ்வாறு கூறவே அர்ஜுனன் மிகுந்த பக்தியுடன் இரு கைகளையும் கூப்பி அஞ்சலி செய்து வேண்டலுற்றான். இறைவனே, தாங்களோ தேவாதி தேவர், அடியார்களன்றோ தங்களுக்கு உகந்தவர்கள். தங்களது கருணையை நான் எவ்வாறு வர்ணிப்பேன்? சதாசிவா, தாங்களோ கருணைக்கடல். தேவதேவரே, தங்களை வணங்குகிறேன். கைலை வாசரே, சதாசிவரே, ஐமுகத்தவரே, தங்களை வணங்குகிறேன். சடையணிந்த முக்கண்ணரே, அழகிற்கு அழகரே, ஆயிரம் ஆயிரம் முகங்கள் கொண்டவரே, நீலகண்டரே, தங்களை வணங்குகிறேன். சத்யோஜாத முகத்தவரே, மலைமகளை இடது பாகத்தில் கொண்டவரே, எருதுக்குடியோனே, வணக்கம். பத்து திருக்கரங்கள் கொண்ட பரமனே, தங்களை பன்முறை வணங்குகிறேன். தங்கள் திருக்கரங்களில் தவழும் உடுக்கையும் கபாலமும் என்ன அழகு! பிரம்ம கபாலமான முண்டமாலை அணிந்தவரே, தங்களுக்கு வணக்கம். படிகம் போன்ற தூய திருமேனி உடையவரே, அப்பழுக்கற்ற கற்பூரம் போன்ற வெண்ணிற மேனியரே, கையிலே பினாகம் என்னும் வில்லையும் முத்தலை சூலத்தையும் அணிந்து நிற்பது பார்க்க பார்க்க திகட்டாதது. கங்கையை தலையில் சுமந்தவரே, யானைத்தோல் போர்த்தி புலித்தோலை அணிந்தவரே, திருமேனி முழுவதும் நாகப்பாம்புகள் தவழுகின்றனவே, தங்களை திரும்ப திரும்ப வணங்குகிறேன். அழகிய சிவந்த திருவடிகளைக் கொண்ட இறைவா, நந்தி முதலிய சிவகணங்கள் சூழ்ந்து நின்று தங்களை துதிக்கின்றன. தங்கள் திருமேனியே ஸ்ரீ கணேச ரூபம், முருகன் அவரது திருத்தம்பி. அவர்கள் அடியார்கட்கு பக்தியும் முக்தியும் அருள்பவர்கள். அவர்களது திருத்தந்தியான தங்களை திரும்ப திரும்ப வணங்குகிறேன். நிர்குணராகவும், அதாவது குணங்கள் அற்றவராகவும், குணங்கள் உடைய சகுணராகவும், அருவமாகவும் உருவமாகவும், கலைகள் உடையவராகவும் கலைகள் அற்றவராகவும் விளங்கும் தங்களுக்கு பல பல வணக்கங்கள். எனக்கு அருளத் திருவுள்ளம் கொண்டு வேடனாக வந்தீர்கள். வீரர்களோடு போர் புரிய விரும்பிய தாங்கள் பல பல திருவிளையாடல்களை செய்கிறீர்கள். தங்களை தலைவணங்கி சேவிக்கிறேன். தாங்கள் மகேசனன்றோ? பிரபஞ்சத்தில் கண்களுக்கு தெரியும் அத்தனையும் தங்களது தேஜசால் தோன்றியனவே. சித் என்னும் ஆனந்த வடிவினர் தாங்கள். அன்மயம் வெதிரேகம் என்கிற வேறுபாடுகள் கொண்டு மூவுலகங்களிலும் விளையாடுகிறீர்கள். பூமியில் உள்ள துகள்களை எண்ண முடியுமா? விண்ணில் காணும் தாரகைகளை எண்ண முடியுமா? பெய்யும் மழையின் மழைத்துளிகளைத்தான் எண்ணிச் சொல்ல இயலுமா? அதே போன்றுதான் தங்களது திருக்கல்யாண குணங்களை எண்ணித் துணிவதும். அதற்கு ஏதாவதோர் எண்ணிக்கைதான் உண்டா? தங்கள் குணங்களை எண்ணத் துணிந்த வேதங்களே தோற்றுப்போயின எனில் அறிவிலியானையான் எவ்வாறு வர்ணிக்க முடியும்? தாங்கள் யாராக இருந்தால் எனக்கென்ன? எனது பல்லாயிரம் பல்லாயிரம் வணக்கங்கள். எனக்கு தாங்கள்தானே தலைவர். நான் தங்களது அடிமை அல்லவா? ஆகவே தாங்கள் என்மேல் கருணை புரிந்து அருள வேண்டும். இவ்வாறு பார்த்தன் துதிக்கவே மனம் மகிழ்ந்த பகவான் அர்ஜுனனிடம், அன்பனே, நீ வேண்டுவது அனைத்தையும் தருகிறேன், விரும்பியதை கேள் என்றார். மகரிஷியே, சிவபெருமான் இவ்வாறு அருளவே அர்ஜுனன் இரு கைகளையும் தலைமேற்கொப்பி இறைவனை வணங்கி காதலாகி கசிந்து உருகினார். தடுதலுக்க வேண்டலானான். இறைவா, தாங்களோ அனைத்துள்ளும் அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்து ஏகரூபமாய் காணப்படுபவர். ஆகவே நடப்பது நடக்கப் போவது என அனைத்தும் அறிந்தவர். அப்படி இருக்க நான் கூறுவதற்கு என்ன இருக்கிறது? இருந்தும் நான் வேண்டுவதை திருச்செவி சாற்றி அருள வேண்டும். எம்பெருமானே, இப்பொழுது எங்களுக்கு பகைவர்களால் என்ன துன்பங்கள் வந்துற்றனவோ அவை அனைத்தும் தங்களது தரிசனத்தினாலேயே அழிந்துவிட்டன. இவ்வுலகில் எந்த ஒரு உயர்ந்த நிலையை யாம் பெறுவோமோ அந்த நிலையை பெறுமாறு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும். தந்தி பெருமான் கூறுகிறார், சரத்குமாரரே, இவ்வாறு வேண்டிய அர்ஜுனன் இரு கைகளையும் கூப்பிய வண்ணமே இறைவன் அருகில் நின்றான். அவனது பக்தி கண்டு மகிழ்ந்த இறைவன் எவராலும் வெல்வதற்கு அரிதான தனது பாசுபதம் என்கிற திவ்ய அஸ்திரத்தை அவனுக்கு அளித்தார். பின், குழந்தாய் அர்ஜுனா, எனது உயர்ந்த அஸ்திரத்தை இப்பொழுது உனக்கு அளித்துள்ளேன். இதை நீ பெற்றதால் இனி இந்நுலவிலகில் நீ எவராலும் வெல்லப்பட மாட்டாய். வெற்றி இனி உனிதே உனதே வெற்றி இனி உனதே ஸ்ரீகிருஷ்ணன் எனது ஆன்மாவே, எனது பரமபக்தன். நான் செய்ய வேண்டிய அனைத்தையும் அவரே செய்பவர். அவர் உனக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்வார். பரதர் குல திலகமே, எனது அருளால் நீ பகையற்ற அரசாட்சியை பெறுவாய். நீ உன் தமையனான தர்மபுத்திரனுடன் சேர்ந்து அறநெறி செயல்களையே செய்து கொண்டிரு என்று உபதேசித்து அருளினார். நந்தி கூறுகிறார், முனிவரே, இவ்வாறு கூறி அர்ஜுனனது தலையில் கையமர்த்தி ஆசி வழங்கி அவன் செய்த பூஜையை ஏற்று அங்கேயே மறைந்து அருளினார். இறைவனின் அருள் பெற்ற அர்ஜுனன் மனமகிழ்ந்தான். ஒப்புயர்வற்ற தனது குருநாதரான இச்சிவனாரை இதயத்தில் தேக்கிய வண்ணம் தனது அசிரமம் வந்தான். தன் சகோதரர்களை கண்டு இறந்தவன் உயிர் பெற்றால் அனைவரும் ஈடிலா மகிழ்ச்சி கொள்வது போல் மகிழ்ந்தான். உயர்ந்த விரதானுஷ்டானங்களை ஏற்று நடத்தி வரும் திரௌபதி மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றான். இறைவன் அருளியதைக் கேட்டு அனைவரும் அகமகிழ்ந்தனர். இதை கேட்ட அவர்கள் மனம் போதும் என்ற நிறைவே பெறவில்லை. பாண்டவர்களுக்கு நன்மை புரிவது போல அச்சமயம் சந்தன பூக்களோடு நறுமணம் கொண்ட பூமாரி பொழிந்தது. அருள் புரியும் சிவனாரையும் தமது 13 ஆண்டுகள் காட்டுரை வாழ்வு முடிவதையும் எண்ணி மகிழ்ந்த அவர்கள் தமக்கு வெற்றி நிச்சயம் என்பதையும் உணர்ந்தனர். இதற்குள் அர்ஜுனன் தவம் செய்து இறையருள் பெற்று திரும்பியதை செவிமடுத்த ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மகிழ்ச்சி கொண்டு பாண்டவர்கள் இருக்குமிடம் வந்து சேர்ந்தார். அவர் பாண்டவர்களிடம், நான் முன்பே கூறினேன் அல்லவா, சிவபிரான் பக்தர்களின் இன்னல்களை களைபவர். நான் தினமும் அவரை செவிப்பது போல் நீங்களும் அவரை செவியுங்கள் என்று கூறி அருளினார். கிருஷ்ண பகவான் பாண்டவர்களிடம், நான் முன்பே கூறினேன் அல்லவா, சிவபிரான் பக்தர்களின் இன்னல்களை களைபவர். நான் தினமும் அவரை செவிப்பது போல் நீங்களும் அவரை செவியுங்கள் என்று கூறி அருளினார். முனிவரே, கேட்பவருக்கும் சொல்பவருக்கும் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேறச் செய்தருளும் கிராத அவதாரம் பற்றி கூறியாயிற்று. இது இறைவனது 88வது திரு அவதாரமாகும். அத்தியாயம் 42. நந்தியன் பெருமான் கூறுகிறார், சனத்குமார மகரிஷியே, இனி எங்கும் நீக்கவலர் நிறைந்து விளங்கும் சிவபெருமான் 12 ஜோதிலிங்கங்களாக திரு அவதாரம் செய்ததை கூறுகிறேன். அனைத்து மங்களங்களையும் அருள்வது இது. ஆகவே ஒன்றுபட்ட மனதுடன் கேள்.